ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
பட்டு உடுத்து பவளம் போல் மேனியெல்லாம் பசும் சாந்தம் கொண்டு அணிந்து பாதம் நோவ இட்டு எடுத்து நடமாடி இங்கே வந்தார்க்கு எவ்வூரீரின் பெருமான் ஆவி விட்டுடுமாறு அது செய்து விரைந்து நோக்கி வேறு ஓர் பதி புகப் போவார் போல வட்டணைகள் பட நடந்து மாயம் பேசி வலம்புறமே புக்கு அங்கே ஏ மன்னினாரே ஏ. திருவலம்புரம் என்ற மூவர் முதலிகள் தேவாரம் பெற்ற திருத்தலத்தை நாம் இன்று தரிசனம் செய்கிறோம். இது தற்காலத்தில் மேலைப்பெரும்பள்ளம் என்ற பெயருடன் விளங்குகின்றது. மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் பேருந்துகள் மூலமாக சென்றால் இத்தலத்தின் 2 கிலோமீட்டர் தொலைவில் இறங்கிக் கொண்டு பிறகு இத்தலத்தை அடையலாம். சீர்காழியிலிருந்து காவிரி பூம்பட்டினம் செல்லும் பேருந்துகளில் சென்றால் மேலையூரில் இறங்கி தென்மேற்கில் 2 கிலோமீட்டர் தூரம் சென்றாலும் இந்த தலத்தை அடையலாம். இது ஒரு சமயம் சோழ நாட்டின் தலைநகரமாக விளங்கிய காவிரிப்பட்டினத்தின் ஒரு பகுதியாக விளங்கியது. திருமால் பூஜித்து வலம்புரி சங்கு பெற்ற தரம். சேரண்ட முனிவர் திருவலஞ்சூழியில் காவிரியில் இறங்கி இந்த ஊரில் கரையேறினார். ஆகவே அவருடைய சன்னதி இந்த திருத்தலத்தில் உள்ளது. திருஞான சம்பந்த பெருமான் அப்பர் பெருமானோடு பல தலங்களுக்கும் சென்று வழிபட்ட போது சிவபெருமான் இவ்வூருக்கு அப்பரடிகளை அழைத்து வந்து அருட்காட்சி கொடுத்ததாக வழங்குவர். இறைவன் சுயம்புமூர்த்தி. திருமுடியில் ஒரு பள்ளம் உள்ளது. மேலைப்பெரும்பள்ளம் என்ற பெயருக்கேற்ப இது அமைந்திருக்கிறது. இறைவனுக்கு சாம்பிராணி தைலத்தையும் புனு சட்டத்தையும் சாத்துகிறார்கள். கோளை சாத்தி அபிஷேகம் செய்கிறார்கள். இது ஒரு காலத்தில் பூம்புவாரை சூழ இருந்த அகழி என இருந்தபடியால் பெரும்பள்ளம் எனப்பட்டது என்றும் சிலர் கூறுகிறார்கள். இதன் மற்றொரு பகுதி அதாவது கீழ்ப்பகுதி கீழப்பெரும்பள்ளம் என்றும் மேல்பகுதி மேலைப்பெரும்பள்ளம் என்றும் வழங்கப்படுகிறது. திருவலம்புரம்பெண் என்ற இந்த தரம் மேலைப்பெரும்பள்ளத்தில் அமைந்துள்ளது. இது கிழக்கு நோக்கிய திருக்கோயில். எதிரில் 2 தீர்த்தங்கள் உள்ளன. அதன் கரையில் விநாயகப் பெருமான் திருக்காட்சி வழங்குகின்றார். அருகில் இரண்ட முனிவர் வழிபட்ட சிவலிங்கம், அவருடைய திருவுருவம் ஆகியன உள்ளன. திருக்கோயில் நந்தி பலிபீடங்களை கடந்து கட்டை கோபுர வாயிலை தாண்டி உள்ளே சென்றால் வெளிப்பிரகாரம் வருகிறது. இங்கு உள்ள சூரிய பகவானுடைய திருவுருவம் தரிசிக்க வேண்டிய ஒன்று. மேற்கில் கன்னிமூலையில் கணபதி விளங்குகின்றார். அவரை அடுத்து 4 பெருமக்களும் தட்சிண ராஜாவும் அவர் மனைவியும் இருக்கிறார்கள். இவளை அடுத்து விஸ்வநாதரும் முருகப்பெருமானும் ராமநாதரும் கஜலட்சுமியும் எழுந்துள்ளார்கள். வடக்கு பிரகாரத்தில் வன்னிமரம் சண்டேசர் கோயில் ஆகியன உள்ளன. தலவிருட்சம் பனைமரம் இருக்கிறது. இது மாடக்கோயில் போன்ற அமைப்புடையது. வலப்புறம் உள்ள சுபாஸ்கந்தர் மண்டபத்தின் வழியே இறைவனுடைய திருச்சன்னதிக்கு சென்று அடைகிறோம். மகாமண்டபத்தில் அம்பிகை தெற்கு நோக்கி விளங்குகின்றாள். இங்குதான் வட்டணைப்பட நடந்த நாயகராகி பிக்ஷாரணமூர்த்தியினுடைய சிறப்பு சன்னதி வழங்குகின்றது. இந்த மண்டபத்தை தாண்டி 2வது வாயிற்படியை தாண்டி உள்ளே சென்றால் முதற் பிரகாரத்தை அடைகிறோம். முதல் திருச்சுற்றில் கோஷ்டமூர்த்திகள் அற்புதமாக விளங்குகின்றன. தெற்கில் லக்ஷாமூர்த்தியும் மேற்கில் லிங்கோதோருக்கு பதிலாக திருமாலும் அந்த கோஷ்டத்தில் மேற்புறம் நரசிம்மமூர்த்தியருடைய சிற்பம் நுண்ணிய வேலைப்பாட்டுடன் விளங்குவதையும், பின்னர் வடக்கில் பிரம்மாவையும் அவரை அடுத்து துர்கை திருவுருவத்தையும் நாம் தரிசித்துவிட்டு நடராஜ சபையை தரிசிக்கிறோம். வளம்புரிநாதர் சன்னதியை அடைகிறோம். இங்கு கோளை சாத்திய வடிவினராக பெருமான் நமக்கு காட்சியளிக்கின்றார். இந்த பெருமானை மலர்கள் கொண்டு திருவடிகளில் சேர்த்து ஆனந்தம் கொண்டு அவரை அபிஷேகம் செய்து நான் நல்வினை பயன் உற்றேன் என்று அப்பெருமான் பாடுகின்றார் இந்த திருத்தலத்தில். தேனுடை மலர்கள் கொண்டு திருந்தடி பொருந்த சேர்த்தி ஆனுடை அஞ்சும் கொண்டேயே அன்பினால் அமர ஆட்டி வானுடை மதியம் சூடும் வலம்புறத்து அடிகள் தம்மையே நான் அடைந்து ஏத்த பெற்று நல்வினை பயன் உற்றேனேயே வலம்புறத்து அடிகள் தம்மை நான் அடைந்து ஏத்து பெற்று நல்வினை பயன் உற்றேனே என்ற அப்பர் தேவார பாடலை நாம் ஓதி வழிபட்டு அம்பிகை சன்னதியை அடைகிறோம். இங்கு அம்பிகைக்கு வடுவகிர்கண்ணியம்மை என்ற பெயர் விளங்குகிறது. அதாவது மாவடுவின் பிளவு போன்ற கண்களை உடையவள் என்பது பொருள். 12 நூற்றாண்டில் ராஜாதிராஜனுடைய 8 ஆட்சியாண்டில் பிக்ஷாரணமூர்த்தி எழுந்தருளப்பெற்றது என்று அறிகிறோம். தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், லட்சுமி தீர்த்தம் மற்றும் சொர்ண பங்கஜ தீர்த்தம், சரவிருஷம் பனைமரம். இங்கு 7 வனங்கள் இருப்பதாக சொல்வார்கள். அந்த வகையில் இது தாளவனம், கணபதிக்குரிய தலமாக சொல்கிறார்கள். சாயாவனம் இதன் அண்மையில் உள்ளது, அதை சிவஸ்தலமாகவும், பல்லவனீஸ்வரம் பல்லவவனம் என்பதை உமையவனுடைய தலமாகவும், வெள்ளை வனம் சேதவனம் அதாவது திருவெண்காடு இதை சபாபதியினுடைய தலமாகவும், மதங்க வனம் என்பதை திருநாங்கூரில் இருக்கும் ஆலயத்தை குறிப்பிட்டு அதை முருகனுடைய தலமாகவும், முல்லை வனத்தை திருமுல்லைவாயிலே பைரவருடைய தலமாகவும், புங்கவனம் என்பதை பெருந்தோட்டத்தில் உள்ள சிவாலயத்தை குறிப்பிட்டு சண்டேசனுடைய தலம் என்றும் புராண வரலாறு கூறுகின்றது. திருமால் தவம் செய்ய போன போது திருமகளை இந்த தலத்தில் உள்ள அம்பிகையினுடைய தோழியாக விட்டுச் சென்றார். தவம் செய்து சக்கராயுதமும் கதையும் பெற்று இந்த ஊரில் வந்து அம்பிகையை வணங்கி சங்கும் பத்மமும் அவற்றை தாங்கும் இரு கரங்களும் பெற்றார் என்று தலபுராணம் கூறுகின்றது. கனக சோழன் என்பவன் காவிரி வெட்டி வளப்படுத்த முயன்றான். அப்பொழுது காவிரி நீர் திருவலஞ்சோழியில் பிளத்தின் வழியாக பாதாளம் சென்று கொண்டிருந்தது. அந்த நீர் தன்னுடைய நாட்டை வளம் செய்வதற்கு உதவ மாட்டாமல் இவ்வாறு செல்கிறதே என்று வருந்தியவனாக கொட்டையூரில் தவம் செய்து கொண்டிருந்த இரண்ட முனிவரிடம் சென்று விண்ணப்பித்தான். முனிவர் அதற்கு ஆவணம் செய்வதாக சொல்லி அதில் நுழைந்தார். அப்பொழுது திருத்வாரத்தை மூடிவிட்டு திருவலம்புரத்தில் மீண்டும் எழுந்தார். ஆகவே திருவலம்புரநாதரையும் மடுவகிர் கண்ணியையும் வழிபட்டு இந்த தலத்தில் சித்தியானார் என்று வரலாறு சொல்கிறது. மகததேச மன்னன் ஒருவன் தனஞ்சயன் என்பவன் தான் இறந்த பிறகு தன்னுடைய எலும்பு எங்கு மலராக மாறுகிறதோ அந்த தீர்த்தத்தில் தன்னுடைய அஸ்தியை விட்டுவிடுமாறு தன்னுடைய மைந்தனுக்கு கூறிவிட்டு மறைந்து விட்டான். மைந்தனும் தந்தை சொற்படி பல தலங்களுக்கும் சென்று முடிவில் இந்த தலத்தில் வந்து திறந்து பார்க்கும் பொழுது அவை மலரானதைக் கண்டு இங்குள்ள தீர்த்தத்தில் அவற்றை விடுத்துவிட்டு வலம்புரிநாதரையும் வடுவயிர் கண்ணியையும் வழிபட்டு விழுந்தான். அந்த மன்னனுடைய சிலைகளை இந்த தலத்தில் காணலாம். வஞ்சி நாட்டு மன்னன் ஒருவன் வேட்டைக்கு போன பொழுது புலி அடித்து தான் இறந்து விட்டதாக பொய் செய்தி ஒன்றை தன்னுடைய மனைவிக்கு அமைச்சன் மூலம் சொல்லி அனுப்பினான். அந்த செய்தியை கேட்ட மன்னன் மனைவி உயிர் துறந்து விட்டாள். ஆகவே பெரும்பழி மன்னனை வந்து சேர்ந்தது. அதை தீர்த்து கொள்வதற்கான வழி எது என்று பெரியவர்களிடம் கேட்டான் மன்னன். அவர்கள் 100,000 அன்னணர்களுக்கு அன்னதானம் செய்தால் மகான் யாராவது ஒருவர் அந்த போஜனத்தில் வந்து கலந்து கொள்வார், உன்னுடைய பழி அப்பொழுது தீரும் என்று சொல்லிவிட்டு பெரிய மணி ஒன்றை இவனுடைய அரண்மனை வாசலில் கட்டி இதனை செய்வாயாக என்றார். மகான் ஒருவர் விருந்து உண்ணும்பொழுது யாருமே அடிக்காமல் அந்த மணி தானாகவே அசைந்து ஒலிக்கும் என்று சொல்லிவிட்டார். மன்னனும் அதே போல பல அன்னணர்களுக்கு உணவளிப்பதை கடமையாக கொண்டான். ஒரு நாள் பட்டினத்தடிகள் பசியோடு வந்து மன்னன் செய்யும் தர்மசாலையில் உணவு கேட்டார். அப்பொழுது அங்கிருந்தவர்கள் நீர் மடப்பள்ளியின் பின்னால் சென்று மறைந்திரும், தருகிறேன் என்றார். பட்டினத்தாரும் மடைப்பள்ளியின் பின்புறம் சென்றார். அங்கு கஞ்சி வடித்திருந்த ஒரு குழியை பார்த்தார். 2 கை அந்த கஞ்சியை வாங்கி உண்டார். இதுவரை அசையாத மணி அசைந்து ஒலித்தது. மன்னன் உடனே ஓடி வந்து தர்மசாலையை வந்து அடைந்தான். பட்டினத்தார் கஞ்சி உண்டதால் தன் பாவம் நீங்கியதை உணர்ந்தான். அவரை வணங்கி அருள் பெற்றான் என்பது இந்த ஊருக்கு தனிச்சிறப்பான ஒரு வரலாறு. மன்னனுடைய உருவத்தை கோயிலில் காண்கிறோம். இந்த ஐதீக விழாவும் கோயிலில் நடைபெறுகிறது. இந்த கோயிலில் சோழ மன்னர்களுடைய காலத்தில் செதுக்கப்பெற்ற கல்வெட்டுகள் பல இருக்கின்றன. அவற்றுள் இறைவரின் பெயர் வலம்புரி உடையார் என்றும் இறைவியார் தடங்கண் நாச்சியார் என்றும் பொறிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன. இதில் விக்ரம சோழனுடைய கல்வெட்டில் ராஜராஜ வடநாட்டு ஆக்கூர் நாட்டு தலைச்சங்காட்டு திருவலம்புரம் என்றும், ஊழம் குலத்துங்களுடைய கல்வெட்டில் தேங்குண்ட சோழ வடநாட்டு ஆக்கூர் நாட்டு தலைச்சங்காட்டு திருவலம்புரம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆகவே சோழமன்னருடைய காலத்தில் இது சிறப்பாக பரிபாலனம் செய்யப்பட்டு வந்த ஒரு திருத்தலம் என்பதை நாம் இந்த கல்வெட்டுகளால் அறிய முடிகிறது. இந்த தலத்தை ஞானசம்பந்தரும் அப்பரும் சுந்தர பெருமானும் தேவார பதிகங்களால் பாடியுள்ளார்கள். ஞானசம்பந்த பெருமான் இந்த திருத்தலத்தை நன்னகர் என்றே பாடல்தோறும் குறிப்பிடுகின்றார். வலம்புற நன்னகரே, வலம்புற நன்னகரே என்று பாடல்தோறும் வருகின்றது.
கொடியுடை மும்மதில் ஓடுவ குனிவெம் சிலை தாங்கி இடிபட எய்த அமரர் பிரான் அடியாரி செய்தேத்த துடியடையாளை ஓர் பாகமாக துதைந்தாரிடம் போலும் அடி உடை மேதி வயல் படியும் அடி உடை மேதி வயல் படியும் வலம்புரணல் நகரே வடி உடை மேதி வயல் படியும் வலம்புரணல் நகரே ஏ
சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பதிகத்தில் இறைவனை குறிப்பிடும் பொழுது அவன் அடியாறுகளுக்கு இனியவனாக விளங்குகின்றான், 7 பிறப்புக்கும் இனியவனாக விளங்குகின்றான், அவனே எனக்கு புகலிடமும் ஆவான் என்பதை நான் அறிந்து கொண்டேன் இந்த திருத்தலத்தில் வந்து என்று பாடுகின்றார்.
தன்னை புகலிடம் அறிந்தேன் பனைக்கனி பழம்படும் பறவையின் கரை மேல் எனக்கினியவள் தமக்கு இனியவள் எழுமையும் மனக்கினியவன் தனவிடம் வலம்புறமே உரணி மேனியன் நெருப்பு முழரவீனன் கூரணி கொடுமழு ஏந்தி ஓர் கையினன் ஆரணியா விருசடை அழவளர் மழலைவள் ஏரணியடிகள்தம் இடம்பலம் புறமேயே ஏன
திருச்சிதம்பரம்.